श्रीशैलेश दयापात्रम धीभक्त्यादि गुणार्णवम यतीन्द्र प्रवणम वंदे रम्यजामातरम मुनिम अखिलात्म गुणावासम अज्ञान तिमिरापहम आश्रितानाम सुशरणम वंदे अनंतारि देशिकम श्रीमद् रामानुजाचार श्रीपादाम बोरुहद्वयम सदुत्तमांग संतार्यम अनंतार्यम अहम भजे तय्यल मगमिन्न तारणीर एत्तम इंद तय्यल महत्तुक्कु सात्तुगिरेन्नु மணவாள மாமணிகள் சொன்ன வகையில் இந்த தையல் மகமானது திருமிழிசைப்பிரான் அவர் திரு அவதரித்த உத்தமமான தினம். அந்த திருநக்ஷத்திர வைபவத்தை அடியொத்தி திருச்சந்த விருத்தத்திலிருந்து 39 பாசுரத்தை பற்றி அடியேன் கொஞ்சம் விண்ணப்பிக்க வேணும் அப்படிங்கிறது பெரியோர்களிட்ட கட்டளை. ரொம்ப அழகான பாசுரம். ஒரு ஒரு அடியும் வெறுப்பு வெறுப்பு அப்படின்னு அந்த சொல்லாலேயே துவங்கக்கூடிய பாசுரம். வெறுப்பெடுத்து வேலை நீர் கலக்கினாய், அதன்றியும் வெறுப்பெடுத்து வேலை நீர் வரம்பு கட்டி, வேலை சூழ் வெறுப்பெடுத்த இஞ்சி சூழ் இலங்கை கட்டழித்த நீ, வெறுப்பெடுத்து மாறி காத்த மேகவண்ணன் அல்லையே அப்படிங்கிறார் ஆழ்வர். 4 அடிகளுமே ஒரே சொல் வெறுப்பு, அதை கொண்டு ஆரம்பிக்கிறார் ஆழ்வர். வெறுப்புனா மலைன்னு அர்த்தம். 2 திருவந்தாதியில் பூதத்தாழ்வார் வெறுப்பென்னு இருஞ்சோலை வேங்கடம் அப்படின்னு மாலிருஞ்சோலை பற்றியும் திருவேங்கட மலை பற்றியும் பேசுகிறார். 3 திருவந்தாதியில் பேயாழ்வார் வெறுப்பென்னு வேங்கடம் பாடும் அப்படிங்கிறார். இதே திருமழிசை ஆழ்வார் 4 திருவந்தாதியில் வெறுப்பென்னு வேங்கடம் பாடினேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். சுவாமி தேசிகனும் வேங்கடம் என்னும் வெறுப்பு அப்படின்னு பாசுரம் எழுதியிருக்கிறார். இதில் வெறுப்பு வெறுப்புன்னு மட்டும் சொல்லாமல் வெறுப்பு எடுத்து அப்படின்ற அந்த 2 சொல்லும் 4 வரிகளும் ஒரே மாதிரியே வருது. எடுத்துனா சாமானியமாக நம்மெல்லாம் தூக்கினது அப்படின்வோம். ஆனால் கையாளுவதற்கும் அதே சொல்லுதான் பயன்படுத்தப்படுகிறது. எடுத்து கையாண்டான் அப்படின்னு தமிழர்கள் பிரயோகம் பண்ணுவான். ஆக இந்த 4 பெருமாள் ஒரு மலையை எடுத்து கையாண்ட விதத்தை காட்டுவது அப்படின்னு அமைஞ்சிருக்கிறது ரொம்ப அழகான ஒரு விஷயம். முதலடியில் சொன்ன வெறுப்பு மந்திர மலையை காட்டுகிறது. 2 சொன்னது பெருமாள் கடலை கட்டுவதற்காக அந்த மலைகளையெல்லாம் கொண்டு பயன்படுத்தினாரே அந்த மலைகளை சொல்கிறது. 3 வெறுப்பு இலங்கை சூழ்ந்திருக்கக்கூடியதான மலைகளை சொல்லுகிறது. 4 வெறுப்பு கோவர்தன மலையை காட்டுறது. ஆக இந்த 4 பெருமாளுடைய விற்த்தாந்தங்கள் தான். ஒவ்வொரு இடத்துலையும் பெருமாள் ஒவ்வொரு விதமாக அந்த மலையை கையாண்டிருக்கிறார் அப்படிங்கிறதான் ரொம்ப அழகான விஷயம். அதை சேரப்பிடித்து ஒரே பாசத்தில் காட்டுகிறார் திருமழிசை ஆழ்வார். முதல்ல வெறுப்பு எடுத்து வேலை நீர் கலக்கினாய், வேலைனா சமுத்திரம், அந்த சமுத்திர நீரை கலக்கினாய், திருப்பார்கடலை கடைந்த விற்த்தாந்தம் மந்திர மலையை கொண்டு. ஆனால் அது போதாமல் அதன்றியும், அது மட்டும் இல்லாமல் வெற்பெடுத்து வேலை நீர் வரம்பு கட்டி, திருப்பி இந்த சமுத்திரம், அந்த சமுத்திர நீரை இப்போது அணை கட்டுகிறார் பெருமாள் ஸ்ரீராமபிரானார். அதை 2 வரியிலே காட்டுகிறார் ஆழ்வார். அது மட்டும் இல்லாமல் இந்த அதன்றியும் முதல்ல சொன்னதை எல்லாத்துக்கும் எடுத்துக்கணும். அதன்றியும் வேலை சூழ் வெற்பெடுத்த இஞ்சி சூழ் இலங்கை கட்டழித்த, கடலாலை சூழப்பட்டதான அந்த இலங்கை அது மலைகளாலும் காக்கப்பட்டிருக்கிறது. இலங்கைக்கு 3 மதில்கள் அமைந்திருக்கின்றன. 1 கடல், மற்றொன்று மலை, 3வது காடு. திருவிழுக்கூத்திரைக்கில் திருமங்கை ஆழ்வார் மும்மதில் இலங்கை அப்படிங்கிறார். மலை அரண், நீர் அரண், காட்டரண், அப்படிப்பட்ட 3 அரண்களை உடைத்ததாக இருந்தது. வடமொழியில் கிரிதுர்கம், ஜலதுர்கம், வனதுர்கம் அப்படின்வா. அப்படிப்பட்ட இந்த இலங்கையை நீ அழித்தாய் அப்படின்னு சொல்லிட்டு, அது பன்றியும் வெற்பெடுத்து மாறி காத்த மேகவண்ணன் அப்படிங்கிற கோவர்தன மலையை எடுத்து இந்த மழையிலிருந்து இடையர்களை நீ காப்பாற்றினாய். யாருன்னு கேட்டால் மேகவண்ணன், அதாவது அந்த கருத்த மேகத்தை போன்ற, கார் மேகத்தை போன்ற வண்ணத்தை உடையவன், காலமேக பெருமாள் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன் பாசுரம் 38வது பாசுரத்தில் அந்த இடையர்கள் அவர்களோடு கலந்து அவன் செய்த பல லீலைகளை அனுபவித்தார் ஆழ்வார். இந்த பாசுரத்தில் இந்திராதி தேவர்கள் அவர்கள் கூட ஏற்பட்ட சில விஷயங்களை காட்டுகிறார். அங்கே ஆயர்கள் அதீத பிராவண்யம் உடையவர்கள் பெருமாள் மேலே, அந்த அளவுக்கு இந்த இந்திராதி தேவர்களுக்கு கிடையாது. ஆனாலும் அவளோட காரியம் பண்றான் பெருமாள். ஏன்னு கேட்டால், அவர்கள் இவன் காலிலே விழுந்து சரணம் புகுகிறார்கள். தாங்கள் இழந்ததையெல்லாம் திரும்பி பெற வேணும் அப்படின்னு விண்ணப்பம் வைக்க அதை அவர்களுக்கு திருப்பி கொடுக்கிறார் பெருமாள். அது அவருடைய மேன்மையை காட்டுகிறது. ஆனா பின்னாடி அந்த இந்திரனே இந்த ஆயர்களுக்கு எதிராக காரியம் செய்ய வர, அப்போ பெருமாள் அவனை அழிக்காமல் இந்த இடையர்களை காக்கிறார். அது அவருடைய நீர்மை குணத்தை காட்டுறது. ஆக மேன்மை நீர்மை இரண்டையும் முதலடியிலும் கடைசியிலும் சேர்த்து தொகுக்கிறார் இந்த பாசுரத்தில் திருமணசி ஆழ்வார். இந்த முதல் வரியில் சொன்னது கூர்மாவதார விஷயம். துர்வாசரால் ஒரு சாபம் ஏற்படுகிறது இந்திரனுக்கு. ஏன்னா அவன் பெரிய பிராட்டியாருடைய திருமாலையை அவமரியாதை பண்ணுறான். அதை கொண்டு துர்வாசர் கொடுக்கிறார். அதை அவன் சிறமேற்கொள்ள வேண்டும். அதுக்கு பதிலாக அந்த ஐராவதம் என்னும் யானை மேலே உட்கார்ந்து கொண்டு அந்த மாலையை அவமரியாதை பண்ணுறான். பெருமாளுடைய அடியார் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒருவன் எப்படி நடந்திருக்கணும்னா, பெரியாழ்வார் ரொம்ப அழகாக காட்டுகிறார் திருப்பதாண்டில், உடுத்து களைந்த நின் பீரகவாடை உடுத்து கலத்தது உண்டு தொடுத்து துழாய் மலர் சூடி களைந்த சூடும், அப்படிப்பட்டவர்கள் இந்த தொண்டர்கள் அப்படிங்கிறார். சாத்தி கழித்தால் சூடுமது எங்களுக்கு உத்தேசியம். ஏன்னு கேட்டால், தத் வருஷத்தாலே விலட்சணமாக இருக்கும் அப்படிங்கிறார் பெரியவாச்சான்மொழி. அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த தாயாரை கொடுத்த மாலையை அவன் நிந்தனம் பண்ணுறான். அதனால் தன்னுடைய செல்வம் அனைத்தும் இழந்து அவன் தவித்து பெருமாள்கிட்ட வந்து மீட்டுக் கொடுக்கும்படி சரணடைகிறான். சமஸ்தா தேவதா கணாக சரணம் துவாம் அனுப்பிராப்தாக அப்படிங்கிறது ஸ்ரீ விஷ்ணு புராணம். எல்லா தேவதைகளோடும் சேர்ந்து வந்து சரணம் அடைகிறான். அப்போ பெருமாள் என்ன பண்ணான்னா, அவா இழந்த செல்வத்தை மீட்டுக் கொடுத்தது மட்டுமல்லாமல் இன்னும் அவர்கிட்ட முன்னாடி இல்லாதலாம் கொடுக்குறான். அது எங்கேருந்து எடுக்கிறாங்கிறது ஆச்சரியமான விஷயம். அதை கடல்லேருந்து எடுக்கிறான். கடலுக்கு ரத்னாகாரம் மத்ஸ்யாகாரம் அப்படின்னு இந்த ரத்னங்களையும் மீன் போன்ற ஜாதிகளையும் உடைய ஒரு விஷயம் அது. அதுலேருந்து எதையோ எடுத்து இப்போ ஸ்வர்க்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அங்கிருந்து எடுத்து கொடுக்கிறார் பெருமாள். இது பெரிய ஆச்சரியமான விஷயம் தானே. அதைத்தான் கேள்வியாக கேட்கிறார் அதிமானுஷத்தவத்தில் குரத்தாழ்வான். ஏதத் கதம், இது எப்படி அப்படிங்கிறார். அந்த கடலுக்கு ஒரு சுவாவம் இருக்கு, அந்த சுவாவத்தை மீறி அதுலேருந்து என்ன எடுக்கிற? அஸ்வஹா அப்சரஹா விஷ சுதா விது பாரிஜாத லக்ஷ்மி ஆத்மனா பரிணத்தோ ஜலதூர் பபுவா அப்படிங்கிறார். கடலை கடைஞ்சா நாமெல்லாம் ஏதோ இந்த மீன் நண்டு திமிங்கலம் சுறா அப்படின்னு ஏதோ இந்த ஜந்துக்கள்லாம் கிடைக்கும். இல்லை கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருந்தால் பல ரத்னங்கள்லாம் கிடைக்கும், முத்துக்கள்லாம் கிடைக்கும். அப்படி இருக்க பெருமாள் எடுக்கிறார்னா அதன் சுவாவத்தை ஒழித்து அதிலிருந்து குதிரை அப்சரஸ்கள் ஆலகால விஷம் அமுதம் சந்திரன் பாரிஜாத்தம் பெரிய பிராட்டையாரையே எடுத்து கொண்டு வந்தது எப்படி, ஏதத் கதம் அப்படின்னு கேட்கிறார் குரத்தாழ்வான். இதை போல நம்ம இன்னொரு இடத்துல பார்க்குறோம், நம்மாழ்வார் இந்த உலகத்தை விட்டு புறப்பட்டு போகும்போது மதுரகவி ஆழ்வார் அவருடைய விக்கிரகம் கேட்கிறார். அப்போது ஆழ்வார் அந்த தாமிரபரண நீரை எடுத்து காய்ச்சி அதிலிருந்து விக்கிரகம் வரும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லுகிறார். நீரை காய்ச்சினா விக்கிரகமாக வரும். நம்மளால் நீரை காய்ச்சலனா ஆவி வரும், கடைசியில் நீர் காணாமல் போயிடும். ஆனால் ஆழ்வார் சொன்னபடிக்கு அங்கே அவருடைய விக்கிரகம் மட்டுமன்றி பவிஷ்யதாச்சாரியான உடையவருடைய விக்கிரகம் கிடைக்கிறது. அந்த மாதிரியான அதிமானுஷ செயல் இந்த இடத்த பெருமாள் காட்டுகிறார் அப்படின்னு கூறத்தாழ்வான் கேட்டு, அது எப்படி நடந்ததுன்னு கேட்டால் நீ தான் சொல்லணும்னு ஏதத் கதம்னு கேட்டுட்டு கதையா அப்படிங்கிற, நீயே சொல்லு அப்படிங்கிற. இதைத்தான் பொய்கை ஆழ்வாரும் பாலன் தனதுருவா எழுகொண்டு ஆளுரின் மேல் அண்ணினி வளர்ந்த மெய்யன்பர் ஆளன் வேற நீர் உள்ளதோ விண்ணதோ மன்னதோ சோலை சூழ் குன்னெடுத்தாய் சொல்லுன்னு காட்டினார். இந்த ஆலம் இளந்தழு மேலே படுத்துட்டுக்கியே பிரளய காலத்தில் எல்லாத்தையும் தான் நீ விழுங்கிட்டியே, இந்த இளந்தரு எங்கேருந்து வந்தது, அது எங்கே இருக்குது, அது வேலை நீரில் இருக்கா, விண்ணில் இருக்கா, மண்ணில் இருக்கா, எங்கே இருக்குன்னு யாரால் சொல்ல முடியும், நீதான் சொல்லணும்னு ஆழ்வார் பெருமாளே கேட்கிறார். ஏன்னா இப்படி சேராதவற்றை சேர்ப்பது தான் அவனுடைய சாமர்த்தியம். நடக்காதவற்றை நடப்பிக்க செய்வது, சேராதவற்றை சேர்த்து செய்வது, இதெல்லாம் அவனுக்கு வசப்பட்ட விஷயம். அகட்டித்த கடனா சாமர்த்தியம் அப்படின்வர்கள் பூர்வர்கள். நம்மாழ்வாரும் திருவிண்ணகரை பற்றின பதிகத்தில் ஒரு பதிகம் முழுக்க இதை பற்றி தான் பேசுகிறார். இந்த இடத்துல இந்த மந்திரமலையை கடைந்த விஷயத்தில் சேராது என்னன்னு கேட்டால், தன்னுடைய பலனை கருதும் இந்திரன் ஒரு பக்கத்தில் நிற்கிறான், மோட்சம் தரவல்ல பெருமாள் அந்த பக்கத்தில் இருக்கார், இவர் அவனுக்காக காரியம் பண்றார். அது மட்டும் இல்லாமல் தன்னை எதிர்த்து வந்தவனே, ஏன்னா இந்திரன் பல இடங்களில் பெருமாளுக்கு எதிராக காரியம் பண்ணக்கூடியவன், அப்படிப்பட்ட அவன் தங்கிட்ட வரும்போது அவன் இறந்தான், விண்ணப்பம் பண்ணான், சரணடைந்தான் அப்படிங்கிறத மட்டும் வைத்துக்கொண்டு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீ பண்ணே அப்படிங்கிற இந்த ஒரு விஷயமே போரும் ஆசிரியர்களுக்கு அவனிடம் பரம விசுவாசம் பிறக்கிறது. அவன் நம் காரியம் செய்வான் அப்படின்னு நாம் ஆறி இருப்பதுக்கு இது ஒரு விஷயமே போதும். ஆனால் ஆழ்வாருக்கு அது போகிறத, அதனால் அது வன்றியும் அப்படின்னு ஒரு வித்தார்த்தத்தை எடுக்கிறார். அது கடலை அணை கட்டின விஷயம். அங்கே என்ன ஆச்சரியமா பெருமாள் பண்ணுறாருனா, ஒரு பெரிய மலைகள் பாறைகள் இதெல்லாம் கொண்டு வந்து ஜலத்தில் போட்டு அணை கட்டுகிறார், பாலம் அமைக்கிறார். நிலத்தில் வைக்கிற மாதிரி இருக்கக்கூடியதான மலை அதை கடலில் கொண்டு போய் வைக்கிறார். ஒரு மலையை தூக்குறதே ஆச்சரியமான விஷயம், அதுவும் குரங்குகளை கொண்டு தூக்குறதுக்கு இன்னும் பெரிய விஷயம். அதை கொண்டு போய் கடலில் வச்சு அணை கட்டுவது, பாலம் கட்டுவதுங்கிறது ரொம்ப அதி ஆச்சரியமான விஷயம். அந்த இடத்துல மலைகள் முழுகவில்லை, மண் கரையவில்லை, அது பாலமாக அமைகிறது. குறைகடல் தன்னை நெருக்கி அணை கட்டினார் ஆழ்வர். அதுவன்றியும் இந்த இலங்கையை கட்டழித்தாய் நீ. எப்படிப்பட்ட இலங்கை அப்படின்னு கேட்டால், அது அந்த கடலே அதுக்கு அகழியாக இருக்கும், மலைகள் அதுக்கு மதில்களாக இருக்கு. அப்படி கடலை அகழியாகவும் மலைகளை மதில்களாகவும் கொண்ட அந்த இலங்கை, அதே திருக்கூட்ட மலை மேலே விஸ்வகர்மாங்கிறவன் அமைத்திருக்கிறான். யாராலும் கடக்க ஒண்ணாத மதில்கள். இங்கே அழகான ஒரு தமிழ் சொல்லை பிரயோகம் பண்ணுகிற ஆழ்வார், இஞ்சி அப்படின்னு. நமக்கெல்லாம் சாமான்யமாக இஞ்சினா ஏதோ தளிகை பண்ணுற இடத்துல போடுவோமே அப்படின்னு நினைத்துப்போம். ஆனால் தமிழில் இஞ்சின் என்றால் கோட்டை, இல்லை கோட்டை மதில் அப்படின்னு அர்த்தம் வரும். சங்க இலக்கியத்தில் எட்டு தொகையில் ஒன்றான பதிற்று பத்து, அதில் பதினாறாம் பாட்டு நெடுஞ்சேரலாதன் மேலே குமட்டூர் கண்ணனார் அப்படிங்கிற எழுதியிருக்கார். அவர் சொல்கிறார், கொடு உரழ்ந்து எடுத்த கொடுங்கன் இஞ்சி நாடு கண்டன்ன கனை துஞ்சு விலங்கல் அப்படின்னார். இந்த இடத்துல இந்த மலைகள் அவைகள் வளைந்து எழுந்து பெரிய மதில்களாக இருக்கின்றன அப்படின்னார். அந்த இஞ்சிங்கிற வார்த்தை ரொம்ப அழகான தமிழ் வார்த்தை, அதை இந்த இடத்துல பிரயோகம் பண்ணுகிறார் ஆழ்வார். அப்படிப்பட்ட அந்த மலைகளையே மதிலாக கொண்ட அந்த இலங்கை, அது மணல் வீடு கரைவது போல விளையாட்டாக நீ அழித்தாய் அப்படிங்கிற. இதுக்கு முன்னடியில் கடலில் கொண்டு போய் மலையை போட்டார் பெருமாள், பாறையை போட்டார், மணலையும் கொண்டு போட்டார். அந்த இடத்துல மணல் கரையலை ஜலத்தில். ஆனால் இங்கே கரையாதது போல் இருக்கக்கூடியதான இந்த மலைகள், மதிலாக இருக்கக்கூடிய மலைகள், அவைகள் மணல் போல கரைந்து விட்டன. இதுதான் அவனுடைய அகட்டித்த கட்டண சாமர்த்தியம். இந்த இடத்துல கட்டு அப்படிங்கிற ஒரு அழகான தமிழ் வார்த்தையும் பிரயோகம் பண்ணுகிறார். கட்டுனா அரண் ஒரு அர்த்தம். இலங்கை கட்டழித்தனா அந்த இலங்கைக்கு அரணாக இருக்கக்கூடிய அந்த மதில்களையெல்லாம் அழித்தாய் நீ அப்படின்னு அர்த்தம். ஆனால் இன்னொரு அழகான அர்த்தம் நேரத்தில் கட்டுங்கிற சொல்லுக்கு சுவாவம், இயல்பு அப்படின்னு அர்த்தம் வரும். அப்போது இலங்கை கட்டழித்தனா அந்த இலங்கையினுடைய சுவாவத்தை நீ அழித்தாய் அப்படிங்கிறார் ஆழ்வார். என்ன சுவாவம் இலங்கைக்குன்னா, அதர்மியான ராவணன் அவன் ஆண்டு வந்த அந்த இலங்கை அது அதுக்கு சுவாவமாக இருந்தது. அதை அழித்து விபீஷணஸ்து தர்மாத்மான்னு கொண்டாடப்பட்டவனான விபீஷணன் அவனை கொண்டு தர்மம் நடையாடாத இலங்கையில் தர்மத்தை நீ நாட்டினாய், அதன் தன்மையை நீ மாற்றினாய், அழித்தாய் அப்படிங்கிறார் ஆழ்வார். இதுக்கு உள்ளர்த்தமாக நம்மைத்தான் இலங்கையாக சொல்கிறார் வைத்துக்கொண்டால், நம்முடைய அந்த அவித்யை கர்மங்களை எல்லாம் அழித்து நம்முடைய உண்மையான சேஷத்த ஸ்வரூபத்தை நடையாடும்படியாக பெருமாள் பண்ணுகிறார் அப்படின்னு நம்ம கொள்ளலாம். அப்படி செய்த பெருமாள் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த நான்காவது அடியில் தனக்கு எதிராக வந்த அந்த இந்திரன், தனக்கு எதிராக வந்தான்னா அவன் அந்த ஆயர்களுக்கு எதிராக வந்தான், இடையர்களுக்கு எதிராக வந்தான், அவர்கள் பெருமாளுடைய அடியார்கள், கண்ணபிரானுடைய தோழர்கள், அவர்களுக்கு எதிராக வருகிறான் அவன். ஆசிரியர்களுக்கு எதிராக வந்த அவனை அழிக்க வேண்டும், ஆனால் அவனை அழிக்காமல் இந்த இடையர்களை பெருமாள் காக்கிறார் கோவர்தன மலையை தூக்கி கொண்டு. அவன் ஏன் அப்படி பண்ணுறான்னா, அவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சோற்றை விளக்குகிறார் பெருமாள், அதனால் அவனுக்கு கோபம் வந்துடுது. கோபம் வந்த என்ன பண்ணுறான், கல்மழையை பொழிகிறான். ஆனால் ஏதோ பசி கோபத்தால் அவன் பண்ணிவிட்டான் அப்படின்னு அவனை மன்னித்து, ஏன்னா ராவணன் வந்து என்ன சொல்கிறான், மடிந்தாலும் பின்பக்கமாக தான் விழுந்துட்டு முன்பக்கமாக விழுந்து மண்டியிட மாட்டேன் அப்படின்னு, திருவடியிலே தலை சாய்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அப்படி இல்லாமல் பிரச்சனை வரும்போதாவது இவன் வந்து தலையை சாய்க்கிறான்னு அவனை மன்னிக்கிறார் பெருமாள். அதனால் கோவர்தன மலையை எடுத்து இடையர்களை ரட்சிக்கிறார், ஆணையர்களை ரட்சிக்கிறார் பெருமாள். திருநந்தாண்டத்தில் திருமங்கை ஆழ்வார் கல்லெடுத்து கல்மாறி காத்தாய்ங்கிற, இது சாமானிய மழை இல்லை, கல் மழை இது. இந்த இடத்துல அழகாக பட்டர் அருளி செய்வார் அப்படின்னு காட்டுகிறார்கள் பெரியோர்கள். கல்மாறி ஆகையாலே கல்லை எடுத்து ரட்சித்தான், நீர்மாறி ஆகில் கடலை எடுத்து ரட்சிக்கும் காணும் அப்படின்னு சொல்லுவாராம் பட்டர். ரொம்ப ரசமான விஷயம். இந்த கோவர்தன மலை தூக்கின விஷயத்தை பெரியாழ்வார் ஒரு பதிகம் முழுவதும் அனுபவிக்கிறார். அட்டுக்கு வீண ஆரம்பிக்கக்கூடிய பதிகம் கோவர்தனம் என்னும் கொத்தக்கொடையேன்னு ஒரு ஒரு பாசம் முடியக்கூடிய அந்த பதிகம். அதில் செப்பாடுடைய திருமாலவந்தன் செந்தாமரை கைவிரல் ஐந்தினையும் கப்பாகம் எடுத்து மணி நெடுந்தோல் காம்பாக கொடுத்து கவித்த மலை அப்படிங்கிற அந்த பெருமாளுடைய ஐந்து விரல்கள் அந்த குடையடியிலே இருக்கக்கூடியதான அந்த வேத்தர தண்டங்கள் அப்படின்வா கப்புங்கிறார் ஆழ்வார் தமிழில். அதுபோல் இருக்காம் கொடைக்கு இருக்கக்கூடிய காம்பாக அவனுடைய அழகான மணி நெடுந்தோல் இருக்கு. சாமானியமாக நம்மளாம் இந்த கோவர்தன மலை தூக்கின விஷயத்தை ஒரு படமாக வரைந்தால் எல்லாரும் எப்படி வரைவான்னா, அந்த பெருமாள் அப்படியே மலையை தூக்கினார், அந்த மலையின் பரந்த பரப்பின் அடியிலே இடையர்களும் மாநிலர்களும் ஒதுங்கினு காட்டுவார்கள். ஆனால் இந்த இடத்துல ஆழ்வார் கொஞ்சம் வித்தியாசமாக காட்டுறார், பெருமாள் மலையை தலகடா பிடிச்சார். அப்படி பிடிக்கும்போது அவருடைய விரல்கள் காப்பாகவும் தோல் காம்பாகவும் இருந்தது. ரொம்ப அழகான ஒரு வர்ணனை. அப்படி செய்யும்போது கொடியேறு செந்தாமரை கைவிரல்கள் கோலமும் அழிந்தில வாடித்தில வடிவேறு திருவுகிர் நொந்துமில மணிவண்ணன் மலையும் ஓர் சம்பிரதம் அப்படிங்கிற. ஏழு நாள் தூக்கி பிடிச்சிட்டு இருந்தானே, கொஞ்சம் கூட வாட்டமடையல. எப்படி வாட்டமடையலனா, அவன் கை விரல்கள் கூட வாட்டமடையவில்லை, அந்த விரல் நகம் கூட வாட்டமடையவில்லை அப்படிங்கிற, கொஞ்சம் கூட அதுக்கு நோவே ஏற்படலை. அப்படி அவன் தூக்கிய மலையும் தூக்கிய பெருமாளும் ஒரு சம்பிரதம், இது என்ன ஒரு இந்திர ஜாலமா இருக்கே அப்படிங்கிறார் ஆழ்வர். அப்படி அவன் ஏன் பண்ணான்னா, அவன் மகா உபகாரகன், அதனால் அவனை மேகவண்ணன் காலமேகம்னு வர்ணிக்கிறார் ஆழ்வர். ஏன்னா இந்த காலமேகமானது கைமாறு ஒன்று கருதாமல் நமக்கு ஜலத்தை வர்ஷிக்கிறது, அதுபோல பெருமாளும் எந்த ஒரு கைமாறும் எதிர்பாராமல் உதவி செய்தான் அப்படிங்கிறனால அவனை மேகவண்ணன் காலமேகம் அப்படின்னு வர்ணிக்கிறார். அது ஒரு அர்த்தம். இல்லைன்னா அந்த காலமேகத்தின் நிறத்தை உடையவன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ அவனுடைய திருமேனி சௌந்தரியம் அந்த அழகை காட்டுகிறார் ஆழ்வார். அவனை பார்த்தாலே களைப்பு போக்கும் தன்மை உடையவன் தெரிய வருது. எப்படி அந்த ஒரு குளிர்ந்த மேகத்தை பார்த்தால் நமக்கு தானாகவே ஒரு குளிர்ச்சி ஏற்படுமோ, இளைப்பாறும் விஷயமாக இருக்குமோ, அதுபோல எம்பெருமானுடைய திருமேனியும் இருக்கு அப்படிங்கிறதையும் காட்டுகிறார் அந்த இடத்துல ஆழ்வார். இதைத்தான் திருப்பான் ஆழ்வாரும் கொண்டல் வண்ணன் அப்படின்னு சொன்னார். திருமங்கை ஆழ்வாரும் கொண்டல் நிறவண்ணன் கண்ணபுரத்தானே அப்படின்னார். நம்மாழ்வாரும் கொண்டல் வண்ணா குடக்கூத்தான்னு பாடினார். இப்படி அவனுடைய அந்த சியாமளமேனி அழகை எல்லோரும் வர்ணித்திருக்கிறாள். இந்திரன் அனுப்பிய மேகக்கூட்டம் பாதகம் பண்ணுறதுக்காக வந்தது, இந்த மேகமோ அதை போக்கிற்று. தமக்கு வழித்துணையாக இவனைத்தானே எடுத்தார் நம்மாழ்வார் காலமேக பெருமாள் அப்படின்னு. பரமகிரிக்கு போகும்போது அவனே வழித்துணையாக இருப்பான் அப்படிங்கிறத அவனே சொல்லுகிறான் வராக சரம ஸ்லோகத்தில், நயாமி பரமாம் கதிம் அப்படின்னு. திருவாய்மொழி நூத்துந்தாத மணவாள மாமணிகளும் தானே வழித்துணையாம் காலமேகத்தை அப்படிங்கிறார். அந்த இடத்துல பிள்ளைல கொஞ்சியர் சாம்சாரிக தாபமெல்லாம் மாறும்படி சௌந்தரிய அமிர்த வர்ஷியான காலமேகத்தை அப்படின்னு சொல்றார். ஆக இந்த பாசுரத்தில் திருமிழிசை ஆழ்வார் வெறுப்பு அப்படிங்கிற சொல்லை நான்கு முறை பிரயோகித்து அதன் மூலமாக எம்பெருமான் தன் அடியார்களுக்காக செய்த விற்த்தாந்தங்களையும் அதனால் வெளிப்பட்ட அவனுடைய மேன்மை நீர்மை போன்ற திருக்கல்யாண குணங்களையெல்லாம் ரொம்ப அதி அற்புதமாக காட்டுகிறார். அதை ஒருவாறு இங்கே அனுபவித்தோம். குற்றம் குறைகளை இப்பெரியோர்கள் பொறுத்துடனுமாய் பிரார்த்திக்கிறேன். ஆழ்வார் எம்பெருமானாஜிய திருவிளேஸ்வரனும் அடியேன் முதற்கவிதாசன்.